إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم أيدني بروح القدس اللهم افتح علي من كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நமது சகோதர சகோதரிகளே, முதலாவதாக உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறோம். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையின் வெற்றியை, நேர் வழியை, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய நல்ல அறிவை, நல்ல வழிகாட்டுதலை தந்தருவானாக. ஆமீன். என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட இந்த நேரத்திலே அல் குர்ஆனுடைய அத்தியாயம் அந்நமுல், எறும்பு என்று ஒரு அத்தியாயம், 27வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே 59வது வசனத்திலிருந்து 66வது வசனம் வரை உள்ள சில கருத்துகளை இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும், சிந்தித்திருக்கலாம், ஏன் இந்த ஷேக் யாசிர் அவர்களும் உமர் அவர்களும் நம்மை கூப்பிடுகிறார்கள், என்ன நோக்கத்துக்கு கூப்பிடுறாங்க, என்ன செய்ய போறாங்க என்பதாக எல்லாம் யோசிச்சிருக்கலாம். பெரும்பாலும் நான் கேள்விப்பட்ட வகையில் அவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தார்கள் அதிகமாக இங்கே வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். அன்பானவர்களே, இங்கே உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நோக்கம் என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், பின்பற்றி வாழ்கிறார்கள். அந்த மார்க்கத்தை உங்களோடு அறிமுகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏன் ஏற்றார்கள், இந்த மார்க்கத்திலே அவர்கள் என்ன கண்டார்கள், இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு பற்று ஏன் ஏற்பட்டது, இந்த மார்க்கத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற நன்மைகள் என்ன, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நாளை மறுமை வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கப் போகக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் தேவைப்பட்டால் அதற்குரிய அந்த விளக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தை குறைத்து, அந்த இடைவெளியை குறைத்து புரிந்துணர்வை அதிகப்படுத்துவது, இதுதான் நோக்கம். மற்றபடி யாரையும் கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி மார்க்கத்திற்கு இழுப்பதோ மார்க்கத்திற்குள் திணிப்பதோ அந்த விதமான எந்த நோக்கமும் இல்லை. நம்முடைய தவறான சிந்தனைகள், ஏதாவது தெளிவு பெற வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அந்த தெளிவை உண்டாக்கி இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நல்லெண்ணத்தை, அதனுடைய உண்மை தன்மையை உங்களுக்கு புரிய வைத்து அந்த மார்க்கத்தோடு உங்களை நெருக்கமாக்குவது, இதுதான் நோக்கம். அதை ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு சமய நல்லிணக்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து அதற்காக உங்களுக்கு விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்படி விருந்து ஏற்பாடு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிமுகம் செய்வது, இது இஸ்லாமின் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நம்மை படைத்த இறைவன் தன்னை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், மக்களை என் பக்கம் அழையுங்கள் என்று கட்டளையிட்ட போது முஹம்மது நபி அவர்களும் மக்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். அந்த விருந்து உபசரணை செய்து அவர்களுக்கு நல்ல முறையிலே உணவு உபசரணை செய்து அவர்கள் சாப்பிட்டதற்கு பிறகு அவர்களுக்கு தன்னுடைய தூதுத்துவத்தை பற்றி, படைத்த இறைவனை பற்றி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம், உங்களை முன்பே அழைத்து விட்டோம், விஷயங்களை சொன்னதற்கு பிறகு உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு வித்தியாசமே தவிர மற்றபடி இந்த ஒரு நடைமுறை முகமது நபி அவர்களுடைய நடைமுறை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்பானவர்களே, உங்களிலே சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், சிலர் யோசித்து இருக்கலாம், அதாவது நம்ம எப்படி ஒரு ஒரு குலத்துக்கும் ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு சாமி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பாய் மாருங்க அவங்களுக்கு ஒரு அல்லாஹ் சாமின்னு வச்சிருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் சாமியை கும்பிடுறாங்க, நம்ம நம்ம குல தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னு சில பேர் எண்ணி வச்சிருக்கிறீங்களா, சில பேர் நம்பி இருக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி சில எண்ணங்கள் இருக்குமா இல்லையா? பெரும்பாலும் அப்படித்தானே, பாய்மார்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் சாமிப்பா, ஏதோ அரபு நாட்டிலேருந்து வந்த மாதிரி நமக்கெல்லாம் லோக்கல் இந்தியாலேயே நம்ம நம்ம சாமியை வச்சிருக்கிறோம், இந்தியாவில் பேர் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் வழங்கி இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா, எல்லாரும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ் சாமி என்று தனியா சாமி கிடையாது. அல்லாஹ் சாமி என்பது பாய்களுக்கு சொந்தமான ஒரு சாமி கிடையாது. அல்லாஹ் என்றால், அல்லாஹ் என்ற அந்த பொருள் பெயர் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் என்ற அந்த பெயர், அந்த பெயர் படைத்து, அதாவது பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து, கவனமா கேளுங்க, பிரபஞ்சம் சொன்னா எதெல்லாம் வரும், வானம், சூரியன், சந்திரன், வானத்துக்கு மேல, வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேல, பூமிக்கு கீழே, நம்ம பார்க்கின்ற பார்க்காத எல்லா பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் கடவுள் என்று நம்ம ஒரு கடவுளை இறைவனை நம்புறோமா இல்லையா? அவன் தான், அவன் ஒருத்தன் தாங்க படைச்சான், அவன் தான் கடவுள் அப்படின்னு நம்புறோமா இல்லையா? அந்த கடவுள் என்ற அந்த பொருளை குறிக்கக்கூடிய அரபி பதம் தான் அல்லாஹ் என்பது. இப்ப புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அல்லாஹ் என்பது அது ஒரு அரபி மொழியினுடைய வார்த்தை. கடவுள் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால், ஆண்டவன் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? படைத்தவனை, அந்த ஒருவனை. யாருடைய கட்டளையால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதோ, யாருடைய உத்தரவால் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, யார் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு உணவளிக்கிறானோ, யார் கடலில் நீந்துகின்ற மீன்களுக்கு உணவளிக்கின்றானோ, யார் காட்டிலுள்ள மிருகங்களுக்கு உணவளிக்கின்றானோ, யார் இந்த மனிதர்களுக்கு உணவளிக்கின்றானோ, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள உயிரற்ற, ஈரமான காய்ந்த, சிறிய பெரிய எல்லா படைப்புகளையும் தன்னுடைய ஆற்றலாலும் அறிவாலும் தன்னுடைய உத்தரவாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் படைத்தான் என்று நம்முடைய மனசாட்சி அந்த ஒரு கடவுளை சொல்லுகின்றதோ, அந்த கடவுளை அழைப்பதற்குரிய அரபி பதம்தான் அல்லாஹ் என்பது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருப்பீங்க, ஏதோ அல்லாஹ் என்பது பாய்மார்கள் தனியா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற சொல்லுங்க கடவுள் அல்ல. இது எல்லாருக்கும் பொதுவான, யாரை நீங்களும் கடவுள் என்று ஏற்றிருக்கிறீர்களோ, யாரை நீங்களும் இறைவன், உண்மையான ஆண்டவன் என்று நம்பியிருக்கிறீர்களோ, அந்த இறைவனை, அந்த கடவுளை, அந்த ஆண்டவனைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று அழைக்கிறோம். புரிஞ்சுங்களா? உங்களிலே யாரும் ஒரு சிலையை பார்த்து கடவுள் என்று சொல்வதில்லை, உண்மையா இல்லையா? ஒரு விக்கிரகத்தை பார்த்து கடவுள் என்று சொல்வதில்லை, சரியா இல்லையா? அதற்கு ஒரு பெயர் வைத்திருப்பீர்கள், அந்த பெயரை கொண்டு அதை அழைப்பீர்கள். ஆனால் கடவுள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் எனக்கு துணை நிற்பான் என்று சொல்லும் பொழுது, அந்த சிலைகளை உங்களது மனதிற்குள் கொண்டு வருவதில்லை. அதற்கு அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற இறைவனைத்தானே மனதில் நினைக்கிறீர்கள். அந்த இறைவனைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் நாங்கள் அல்லாஹ் என்றும் சொல்லுவோம், இறைவன் என்றும் சொல்லுவோம், தமிழிலே சொல்லும் பொழுது கடவுள் என்றும் சொல்லுவோம், ஆண்டவன் என்றும் சொல்லுவோம், ஆங்கிலத்திலே பேசும் போது காட் என்றும் சொல்லுவோம், உருதுவிலே பேசும் போது ஹுதா என்றும் சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி முஸ்லிம்களாக தனியாக அவர்கள்லாம் ஒரு மாநாடு போட்டு அவங்கள உள்ள பண்டிதர்கள் குருமார்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை கூடி அவங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொண்டாங்க, அந்த கடவுள் தான் அல்லாஹ் கடவுள் அப்படின்னு விளங்கிக்காதீங்க. இல்லை, புரியுதுங்களா இல்லையா? யாரை ஒரு தாயின் கருவறையில் ஒரு சிசுவை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ, அந்த சிசுவுக்குண்டான உணவை அந்த தாயின் கருவறையிலே கொடுப்பதற்கும், பிண்டமாக இருக்கின்ற அந்த சிசுவை உயிருள்ள குழந்தையாக மாற்றுகின்ற ஆற்றல் உள்ள இறைவன் என்று யாரை நம்புகிறீர்களோ அந்த இறைவனைத்தான் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு தண்ணீரை, ஒரு தண்ணீர் துளியை உயிருள்ள உருவமாக மாற்றுகின்ற ஆற்றல் உள்ளவன் அந்த இறைவன் இல்லையா? மனிதனை கண்ணியப்படுத்தியவன் அந்த இறைவன், பிரபஞ்ச படைப்புகளை அழகாக செம்மையாக சிறப்பாக படைத்தவன் அந்த இறைவன். அவனுடைய படைப்பின் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். தோனியம்மா, அவனுடைய பிரபஞ்ச படைப்பின் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். வானத்தை பாருங்கள் என்ன அழகு, மேகத்தை பாருங்கள் என்ன அழகு, ஆழ் கடலை பாருங்கள், நதியை பாருங்கள், காற்றை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், மரங்களை பாருங்கள், பூக்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள். இப்படி எத்தனை படைப்புகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பு, ஒவ்வொரு படைப்பிலும் ஆயிரக்கணக்கான வகைகள். ஒவ்வொரு படைப்பும், படைப்பில் உள்ள ஒவ்வொரு வகையும், அந்த வகையில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதாக இருப்பது படைத்தவன் ஒருவன் என்பதை பறைசாற்றுகிறான் இல்லையா? இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பீங்க? ஒரு 200 பேர், 200 சேர், 270 சேர், 270 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த 270 பேர்ல யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்காங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, இதுதான் அந்த படைத்த இறைவனின் வல்லமை. ஒரு மரம், ஒரு செடி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு செடியில் ஒரு கிளையை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு கிளையில் ஒரு கதிரை எடுத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய இரண்டு இலைகளில் ஒன்று மற்றொன்றை போன்று இருப்பது கிடையாது. ஒரு மரத்திலிருந்து காய்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பழங்களில் ஒரு பழம் இன்னொரு பழத்தை கொண்டிருப்பது கிடையாது. அளவிலே மாறுபட்டிருக்கும், ருசியிலே மாறுபட்டிருக்கும், அதனுடைய நிறங்களிலே மாறுபட்டிருக்கும். நம்ம பார்க்கிறதுக்கு எல்லாமே மஞ்சள் மாதிரி, சிவப்பு மாதிரி இருக்கும், ஆனா ஆழ்ந்து பார்த்தால் தெரியும் நிறங்கள் மாறுபட்டிருப்பது. அன்பானவர்களே, இப்படி தான் படைக்கின்ற படைப்பு ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட உருவத்தில், தனிப்பட்ட காட்சியில் படைப்பது அந்த படைத்தவன் தான் ஒருவன் என்பதை நிரூபிக்கின்ற மிகப்பெரிய அத்தாட்சி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். படைத்த இறைவன் சிந்திக்க சொல்லுகிறான். சரி, விஷயத்துக்கு போ. அன்பானவர்களே, அந்த அல்லாஹ், அப்ப அல்லாஹ்னா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னு சொல்லிட்டு? நம்ம கடவுள். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்னா யாரு? நம்ம கடவுள், என்னுடைய கடவுள், என்னை படைத்த கடவுள். அவனை தமிழில் கடவுள் என்று சொல்கிறேன், அரபியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லி பயப்படுவான். அல்லாஹ் என்பது படைத்தவன், என்னை படைத்தவன், எனக்கு கண்ணை கொடுத்தவன், எனக்கு உயிரை கொடுத்தவன். உயிர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் யாரு கையிலமா இருக்கு? யார் கையில இருக்கு? கொஞ்சம் என் காது கேட்கிற மாதிரி சத்தமா. அவ்வளவுதான், உயிர் யார் கையில இருக்கு?
எந்த சிலையின் கையிலும் இல்லை, எந்த விக்கிரகத்தின் கையிலும் இல்லை, எந்த மருத்துவமனையின் மருத்துவரின் கையிலும் இல்லை, எந்த சாமியார் எந்த குரு யார் கையிலும் உயிர் இல்லை. உயிர் யார் கையில் இருக்கிறது? கடவுளின் கையில் இருக்கிறது. அந்த கடவுளைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம் இல்லையா? உயிரை கொடுப்பவன் அவன், உயிரை எடுப்பவன் அவன், கண்ணை கொடுத்தவன் அவன், கண்ணிலே பார்வையை உண்டாக்கியவன் அவன். அந்த பார்வையை அவன் பறித்து விட்டால் உலக சக்திகளுக்கு சக்தி இல்லை அந்த பார்வையை திரும்ப கொடுப்பதற்கு இல்லையா? அப்ப அல்லாஹ் என்றால் யாரு? என்னை படைத்தவன். அல்லாஹ் என்றால் யார்? எனக்கு உணவு அளிப்பவன். அல்லாஹ் என்றால் யார்? யாருடைய கட்டளையின்படி பிரபஞ்சம் இயங்குகின்றதோ அவன். அவ்வளவு. அல்லாஹ் என்பது ஏதோ பள்ளிவாசல்ல வச்சு தனியா ரகசியமா அவங்க கும்பிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே காட்டாம அப்படின்னு விளங்கிக்காதீங்க. நீங்களும் அவனைத்தான் வணங்க வேண்டும், நீங்களும் அவனைத்தான் நம்ப வேண்டும். அல்லாஹ் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஏற்றவனை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். அவ்வளவுதான். ஒரு இஸ்லாம்னா ஏதோ அவங்க உள்ளுக்குள்ளார என்னமோ ரகசியமா பண்றாங்க நினைச்சுக்காதீங்க. இங்க ரகசியத்துக்கு வேலை கிடையாது. இந்த மார்க்கத்தில் ரகசியத்துக்கு வேலை கிடையாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெளிவானது. இந்த குரான் எல்லாரும் உங்களுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க, வாங்கிட்டு போய் படிச்சு பாருங்க. இதுல ஒன்னும் புதுசு கிடையாது. எதை மனசாட்சி சொல்லுகிறதோ அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. எதை? உங்களது மனசாட்சி என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாம் மனிதர்கள், நமக்கு மத்தியில பாகுபாடு இருக்கக்கூடாது சொல்லுதா இல்லையா? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் மனிதர்கள், நமக்கு மத்தியிலே நீதம் வேண்டும், நமக்கு மத்தியிலே அன்பு வேண்டும், நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும், ஒருவர் ஒருவர் மீது கருணை காட்ட வேண்டும் சொல்லுகிறதா இல்லையா? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்? யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, பெண்களை பாதுகாக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், கைவிடப்பட்டவர்களை கணவனை இழந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதை சொல்லுகிறதா இல்லையா? இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. குற்றம் செய்தவர்கள் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லுகிறதா இல்லையா மனசாட்சி? அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவுதான். இதில் தனியாக மறைக்கப்பட்ட விஷயம் என்று எதுவுமே இல்லை. இப்போது வாருங்கள் அன்பிற்குரியவர்களே, இப்ப அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையினாலேயே சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அத்தியாயத்தினுடைய பேர் என்ன சொன்ன? இந்த பிரியாணி வாசனையில கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருது இடையில. அத்தியாயம் பேர் என்ன உங்கள்ட்ட கேட்டேன் இல்லையா? இங்கே பார்த்து கேட்டேன். அத்தியாயம் பேரு எறும்பு. அந்நம்மல் இறைவன் படைச்ச படைப்புல ஒரு சின்ன படைப்புங்க எறும்பு. அந்த எறும்புங்கிற பேர்ல ஒரு அத்தியாயத்தை குரான்ல வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. பாத்தீங்களா? ஒரு எறும்ப கூட கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த இறைவன் படைச்ச மனிதர்களை கண்ணியப்படுத்துவானா இல்லையா? உலகது கர்ரம்னா பனி ஆதம். உலகத்திலேயே சேலஞ்ச். குரானை தவிர எந்த வேதத்திலையும் எந்த புத்தகத்திலையும் உங்களுக்கு இருக்காது இந்த வாசகம். மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வாசகம் என்ன சொல்கிறது? மனிதர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்து இருக்கிறோம். படைத்த படைப்புகள் அனைத்தையும் விட இந்த மனிதர்களுக்கு நாம் மேன்மை கொடுத்திருக்கிறோம். உங்களை படைச்ச இறைவன் உங்களை தாழ்த்துவானா? உங்களை பெத்த அம்மா உங்களை தாழ்த்துவாளா? படைத்த இறைவன் எப்படி தாழ்த்துவான்? உங்களை மட்டமாக பார்ப்பானா? உங்களை குறையாக பார்ப்பானா? பார்க்க மாட்டான். பாருங்க, அந்த ரப்பு, அந்த படைத்தவன், ரப்பு என்று சொன்னாலும் அவன் தான் பரிபாலிப்பவன் என்ற அர்த்தம். ரப்பு என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹ் வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன ஸ்தஃபா அல்லாஹு கைரன் அம்மா யுஷ்ரிகூன். அரபி வாசகம், அல்லாஹ் இறக்கிய வாசகம். முஹம்மது நபிக்கு அல்லாஹ் இறக்கிய வாசகம். பல ஆயிரம் ஆண்டுகளாக உயிரோடு உள்ள ஒரு மொழிங்க அரபி மொழி. புரியுதா? இங்க பாருங்க சொல்கிறான், நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நபியே தூதரே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எதை சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. அல்ஹம்துலில்லா சும்மா சொல்லுங்க, நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். சொல்லுங்க பார்க்கலாம், அல்ஹம்து அல்ஹம்து சொல்லுங்க, அல்ஹம்து அல்ஹம்து லில்லா. சும்மா ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இது சிரிச்சுக்கிட்டே சொல்ற வாசகம் இது. அழுதுகிட்டு சொல்லி தர்றாரு அப்படின்னு இல்ல, அல்ஹம்து லில்லா. என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனுக்கே புகழெல்லாம். அர்த்தம் என்ன? படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனுக்கே புகழலாம். இது சொல்றது கஷ்டமாமா? இது சொல்றது பிடிக்கலன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? இது சொல்றது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? பத்து ரூபா கொடுத்தவங்களை புகழ்றோம், ஐயா நன்றியா அப்படிங்கிறோம். என்ன சும்மா சும்மா காசுக்கும் பணத்துக்கும் எது எதுக்கோ மனுஷன் ஒருத்தரை புகழ்றான். அரே மனிதனே, உன்னை படைத்தவனே என்று நீ புகழப் போகிறாய். சொல்லுங்க பாருங்க, யார் யாருக்கோ நன்றி சொல்றவங்க, படைச்சவனுக்கு என்னைக்குங்க நன்றி சொல்ல போறோம்? யார் யாருக்கோ மரியாதை செய்கிறோம், படைத்தவனுக்கு என்று மரியாதை செய்ய போகிறோம்? பார்க்கணுமா இல்லையா? யார் யார் செய்த உபகாரத்தையோ எண்ணி மனதால் நாம் உருகுகிறோம் இல்லையா? எனக்கு அவர் அன்னைக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் அவர் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை. அவரை உங்களை தேடி அனுப்பியவன் யார்? அவரை உங்களை தேடி அனுப்பியவன் யார்? அவருடைய மனதிலே இன்னவருக்கு இன்ன உதவி தேவைப்படுகிறது, சென்று நீ செய் என்று அவருடைய மனதிலே அந்த நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தியவன் யார்? அவன் தான் அல்லாஹ், அவன் தான் இறைவன், அவன் தான் அந்த கடவுள் இல்லையா? நீங்கள் பசியாக இருந்திருப்பீர்கள், கடனால் கஷ்டப்பட்டிருப்பீர்கள், எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒருவர் வந்து உதவி செஞ்சுட்டு போவார், அது உறவுலையோ அண்டை வீட்டிலேயோ வெளியிலேயோ பக்கத்திலேயோ. நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, கேட்டு சென்றவர்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள், கேட்டே இருக்க மாட்டீர்கள். அவர் வந்து வழியக்க கொடுப்பார் வச்சுக்கன்னு சொல்லிட்டு. நடந்திருக்கா இல்லையா வாழ்க்கையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எண்ணத்தை அவருக்கு ஏற்படுத்தியவன் யார்? அந்த இறைவன், அந்த கடவுள், அந்த அல்லாஹ். ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்துல வருது பாருங்க. நீங்க மனசுல யோசிச்சிருப்பீங்க, கடவுளே கஷ்டமா இருக்கே, ஏதாவது உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு நீங்க ஒரு மனதிலிருந்து ஒரு குரலை எழுப்பி இருப்பீர்கள். ஆண்டவா கண்ணை திறக்க மாட்டியா அப்படின்னு மனசிலிருந்து ஒரு குரல் ஒன்று ஒலித்திருக்கும். இறைவன் சொல்லுகின்றான், மனிதனே நீ கஷ்டத்தில் இருக்கும் போது, சிக்கலில் பிரச்சனைகளில் துன்பங்களில் துயரங்களில் இருக்கும் போது துடிதுடித்து ஆண்டவனே என்று அழைத்தாயே, அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்தவனை நீ புகழ மாட்டாயா? அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்தவனை நீ வணங்க மாட்டாயா? புரிஞ்சுங்களா? இப்ப நம்மளை சைத்தான், நம்மளை சைத்தான் ரொம்ப சீக்கிரமா மறக்க வச்சிடறான். ஏன்? அந்த அல்லாவை தெரிந்து அவனுடைய பாதையில போயிட்டா இவன் சொர்க்கத்துக்கு போயிருவானேன்னு சொல்லி நம்மளை அந்த கெட்டவன் சைத்தான் புடிச்சு நரகத்தின் பக்கம் இழுக்கிறான். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? என்னை படைத்த இறைவனுக்கு, என்னை படைத்த கடவுளுக்கு புகழெல்லாம் உரித்தாகுக, நன்றிகள் எல்லாம் உரித்தாகுக. எங்க நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க அம்மாவை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்களா இல்லையா? உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்களா இல்லையா? உங்க மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு இங்க இருக்கிற ஆம்பளைங்க நினைப்பீங்களா இல்லையா? உங்க கணவனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? உங்க பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு உதவி செய்தவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்களா இல்லையா? ஏன் நம்மை படைத்தவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை? வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க கூடியவன், அவன் மழையை நிறுத்தினால் யார் மழையை கொண்டு வர முடியும்? முடியுமாங்க? இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. உங்களது கிணற்று நீர்கள் வற்றிவிட்டால், உங்களது ஆற்று நீர்கள் வற்றிவிட்டால், நீங்கள் குடிக்கின்ற நீர்நிலைகளின் நீர்கள் வற்றிவிட்டால், உங்களுக்கு மதுரமான குடிக்கின்ற நீரை அல்லாஹ்வை தவிர கொடுப்பவன் வேறு யார் இருக்கிறார்கள்? அந்த இறைவன் நாடவில்லை என்றால் இந்த நீர் கிடைக்குமா? அஃபரைதுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்தமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கின்ற நீரை தண்ணீரை சிந்தித்து பார்க்கவில்லை? மேகத்திலிருந்து இந்த தண்ணீரை நீங்கள் இறக்கி கொண்டு வந்தீர்களா, அல்லது நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்தோமா? நாம் நாடி இருந்தால் லவ் நஷாவு லஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், அந்த குடிக்கின்ற மதுரமான நீரை உப்பு நீராக நாங்கள் ஆக்கியிருந்தால் உங்களால் என்ன செய்திருக்க முடியும்? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? ரப்பு அந்த நீரை உப்பு நீராக துவர்ப்பு நீராக ஆக்கியிருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க முடியும்? எனக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபலா தஷ்குரூன் கேட்கிறான். அஃபரைதும் மா தஹரூதூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள். விவசாயம் எல்லாரும் அதிகமான பெருங்க விவசாயிகள் தானே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க. ஏன்னா விவசாயிகளுடைய உள்ள ரொம்ப சுத்தமா, விவசாயிகளுடைய உள்ளத்துல கடவுள் நம்பிக்கை இன்னும் அதிகமா இருக்கும். விவசாயம் செஞ்சுட்டு ஆண்டவனை பார்ப்பாங்க, ஆண்டவா மழையை கொடு, ஆண்டவா பாதுகாத்துக்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான் இறைவன், கேட்கிறான் அந்த அல்லாஹ், நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை சிந்திக்கவில்லையா? அந்த விவசாயத்திலே நீங்கள் விதைகளை தூவியதற்கு பிறகு செடிகளை முளைக்க வைப்பவன் யார்? அந்த செடி அந்த விதைக்கு என்னங்க அறிவு இருக்குது? அந்த விதையிலிருந்து செடியை முளைக்க வைக்கக்கூடியவன் யார்? நாம் நாடி இருந்தால் அந்த விதைகள் இருந்து எல்லாவற்றையும் சாவிகளாக, பயிர்கள் இல்லாத கதிர்களாக முளைக்க வைத்திருந்தால் உங்களால் என்ன செய்திருக்க முடியும்? என்ன செய்திருக்க முடியும்? அன்பானவர்களே, நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிற நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், என்னை புகழச் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லுங்க, என்ன சொல்ல சொல்றா நபிக்கு? படைத்த இறைவனை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவன் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது இறைவனின் அருள் உண்டாகட்டும். அவன் தேர்ந்தெடுத்த அடியார்கள் என்றால் யாருங்க? அவன் என்ன நிறத்தால் தேர்ந்தெடுப்பானா, மொழியால் தேர்ந்தெடுப்பானா, இனத்தால் தேர்ந்தெடுப்பானா? கொஞ்சம் சிந்திச்சு பாவம். அது மனிதனின் வேலை. படைத்த இறைவனுக்குரியதுதான் எல்லா மொழிகளும். மானங்களை பூமியை படைத்திருப்பதிலே, உங்களது நிறங்களும் உங்களது மொழிகளும் மாறுபட்டிருப்பதிலே என்னுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலே, உங்களின் நிறங்களும் மொழிகளும் மாறுபட்டிருப்பதிலே என்னுடைய அத்தாட்சி இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். யாரை தேர்ந்தெடுப்பான்? யார் அவனை நேசிக்கிறார்களோ அவன் அவர்களை தேர்ந்தெடுப்பான். புரியுதுங்களா இல்லையா? புரியல, புரியல. நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பான், அவ்வளவுதான். அல்லாவை நேசிக்க மாட்டான், அல்லா மேல நான் கோபப்படுவேன் யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் மேல எனக்கு கோபம்னு யாராவது சொல்லுங்களா பார்க்கலாம். கடவுள் மேல கோபப்பட்டு நாம் என்ன சாதித்து விட முடியும்? அவன் ஒரு பேரரசன், அவனுக்கு முன்னால் சரணடைந்து பணிந்து விடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. எடுத்ததும் அவனுக்குரியது, கொடுத்ததும் அவனுக்குரியது இல்லையா? அவன் ஒன்றை செய்தால் திட்டமிட்டு அவனுடைய நுணுக்கத்தின்படியும் அவனுடைய அறிவு ஞானத்தின்படியும் அவன் செய்கிறான் இல்லையா? எனவே யாரும் சொல்ல முடியாது எனக்கு கடவுளோடு சண்டைன்னு சொல்லி முடியுமாங்க? சரி, ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், எனக்கு கடவுளோடு சண்டை, எனக்கு கடவுள் பிடிக்காத, நான் கடவுள்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் கேட்காதீங்க, அவர்கிட்ட சிம்பிளா கேளுங்க. அப்ப இனிமேலுக்குப்பா அந்த கடவுள் படித்த காற்று இருக்குல்ல சுவாசம், அந்த காற்று நீ சுவாசிக்காத. என்ன, அந்த கடவுள் படைச்சிருக்காருல தண்ணி, இனிமே நீ அதை குடிக்காத. அந்த கடவுள் தானே படைச்சாரு இந்த சாப்பாடெல்லாம், இனிமே நீ அதை சாப்பிடாத. நீனா இனி காற்று தண்ணி சாப்பாடெல்லாம் உருவாக்கிக்கிட்டு நீ அதை சுவாசித்து சுவாசிச்சுக்க, அந்த தண்ணியை குடிச்சுக்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்க. கடவுள் தானே படைச்சார் இந்த வானத்தை, இனி வானத்தினுடைய நிழல்ல இருக்காத. கடவுள் தானே படைச்சார் இந்த பூமியை, இனி இந்த பூமிக்கு மேல இருக்காத. கடவுள் படைக்காத ஒரு பூமிக்கு ஓடி போயிடு. முடியுமாங்க உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அம்மாக்காரங்க உங்க புள்ள கோச்சுக்கிட்டான், உங்கள்ட்ட சண்டை வளர்க்கறான், நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய், என் பேச்ச கேட்டு ஒழுங்கா என் வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டி ஓடி போயிடு. சொல்றீங்களா இல்லையா? ஒரு அப்பா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறாரு, அவன் படிக்க மாட்டேங்கிறான். நல்ல வேலைக்கு அனுப்புறாரு, வேலைக்கு போக மாட்டேங்கிறான். நல்ல காசு கொடுக்கறாரு, நல்ல சாப்பிட்டு நல்ல உடை உடுத்து நல்லவனா இருன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் கெட்ட வழியில செலவழிக்கிறான். நல்ல அன்பா சொல்றாரு, அழகா சொல்றாரு, பக்குவமா சொல்றாரு, பவ்யமா சொல்றாரு, கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன சொல்வாரு அந்த அப்பா? டேய், இதாண்டா உனக்கு லாஸ்ட் சான்ஸ். என் வீட்டுல இனி இருக்கிறதா இருந்தா மான மரியாதையை காப்பாத்தி ஒழுங்கா நல்லவனா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டி ஓடி போயிடு. சொல்லுவீங்களா இல்லையா? அன்பானவர்களை, எனவே தான் நம்முடைய அந்த கடவுள் அல்ல, நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். நாம் எவ்வளவு மாறு செய்தாலும் அவன் நம்மை துரத்துவதில்லை, விட்டு வைத்திருக்கிறான், அவகாசம் கொடுத்து வைத்திருக்கிறான் இல்லையா? அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, அரே விழுப்புரம் வாழும் மக்களே, நீங்க எல்லாம் என் பேச்ச கேட்கவே இல்லை, இவ்வளவு காலம் நான் டைம் கொடுத்துட்டேன், இனிமே நீங்க எல்லாம் வேற கிரகத்துக்கு ஓடி போயிடுங்க. வேற கிரகம்னாலும் அவன் படுத்த கிரகத்துக்கு தானே போக முடியும். இனிமே நீங்க யாருக்குன்னு, உங்களுக்கு யாருக்குன்னு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், வானத்திலிருந்து மழையை இறக்க மாட்டேன், சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேன். நீங்க யாரும் என் பேச்ச கேட்கறதுல, என்னைக்காவது உலகத்தை படைத்த நாளிலிருந்து இறைவன் சொல்லி இருக்கிறானா? எவ்வளவு பொறுமையாளன் பாருங்கள், எவ்வளவு சகிப்பாளன் பாருங்கள். எனவேதான் அந்த இறைவனுடைய பெயர்களிலே ஒன்று சபூர், மிக பொறுமையாளன். ஹலீம், மிக சகிப்பாளன். எவ்வளவு டைம் கொடுக்கலாம் பாருங்க. நம்முடைய மரணம் குறிக்கப்பட்ட தேதி வரைக்கும் டைம் எடுத்துக்க, பரவாயில்லை. என்னுடைய அடியான் தானே, நீ என்னைக்காவது என் பக்கம் வந்துருவ, என்னைக்காவது நீ திருந்திருவ என்று அவன் டைம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்ப நான் என்ன கேட்கிற, அந்த கடவுளை ஒரு தடவை சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பொறுமையாக, இவ்வளவு அன்பாக நம்முடைய நமக்கு எல்லாவற்றையும் செய்து நாம் தவறு செய்திருந்தும் கூட உடனே நம்மை தண்டிக்காமல் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவனை நீங்கள் நேசித்தால் அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வான், அவ்வளவுதான். உங்களுக்கு அல்லாஹ்வை பிடிக்கும்னா அல்லாஹ்வுக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும். புரியுதா இல்லையா? நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கடவுளும் உங்களை நேசிக்கிறான். வஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன ஸ்தஃபா. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு கைரன் அம்மா யுஷ்ரிகூன். இப்ப கேட்கிற கேள்வியை நல்லா கவனமா புரியணும் நீங்க. இனி எல்லாம் கேள்வியா தான் வரும். யார் கேட்கலாம் கேள்வி? நான் கேட்கலங்க. ஆமா, நம்மள படைச்ச கடவுள் நம்மள்கிட்ட கேக்குறான், அல்லாஹு கைரன் அம்மா யுஷ்ரிகூன். அவன் கேக்குறான், படைத்த இறைவன் அந்த கடவுள் சிறந்தவனா, அல்லது நீங்களாக உருவாக்கி கொண்ட தெய்வங்கள் சிறந்தவையா? கேள்விக்கு என்ன கேள்வி? படைத்த கடவுள் சிறந்தவனா, அல்லது நீங்களாக உருவாக்கி கொண்ட விக்கிரகங்கள் சிறந்தவையா? இப்ப இந்தியாக்காரங்க அவங்க கொஞ்சம் விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க, சைனாக்காரங்க அவங்க கொஞ்சம், ஜப்பான்காரங்க அவங்க கொஞ்சம். இப்படி உலகமெல்லாம் மொழிக்கு ஏற்ப, இனத்திற்கு ஏற்ப, நாட்டுக்கு ஏற்ப இப்படி விக்கிரகங்களை செஞ்சு வச்சிருக்கீங்களே, இந்த விக்கிரகம் சிறந்ததா, கவனிய, படைச்ச கடவுள் சிறந்தவனா? பதில் சொல்லுங்கம்மா. இப்ப யாருக்கு சிறந்தவ? யாரு? படைச்ச கடவுள் சிறந்தவன். ஏன் படைச்ச கடவுள் நம்மள்ட்ட எதையுமே கேட்க மாட்டாங்க, அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம செய்யற விக்கிரகம் இருக்குதே, நம்ம தான் அதுக்கு கொடுக்கணும், அது எதையுமே நம்ம கொடுக்காது இல்லையா? நீங்க கடவுளை வணங்குறதா இருந்தா நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீங்க இந்த இடத்துல இருந்துகிட்டு, இறைவா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய், என்னை படைச்சவனே என்னை கைவிட்டுறாத, நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய், நீ உதவி செய்யலன்னா எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, நான் உன்னையே நம்பி இருக்கேன்னு சொல்லி நீங்க இப்ப இருக்கிற இடத்திலிருந்தே நீங்க அவன்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஆனா ஒரு சிலையிட்ட ஒரு விக்கிரகத்துல நீங்க கம்யூனிகேஷன் பண்றதா இருந்தா குறைஞ்சது 50 ரூபாய் செலவு இல்லாம பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கணும், கொஞ்சம் தேங்காய் வாங்கணும், அது சம்பந்தப்பட்ட ஐட்டம்லாம் வாங்கணும். வாங்கிட்டாலும் நீங்களா செய்ய முடியாது, அதுக்கு ஒரு பூசாரியை தேடி போகணும், அதுக்கு ஒரு பூசாரியை தேடி போகணும். அப்புறம் அதை நீங்க கவனிங்க, அதெல்லாம் அவர் கையில கொடுக்கணும், அதுக்கப்புறமா கூணி குறுகி அவர் முன்னாடி நிக்கணும், அடிமையா நிக்கணும். அதுக்கப்புறமா அவர் ஏதாவது சாம்பலை கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு வரணும். அவர் எல்லாத்துக்கும் நம்ம சார்பா போய் கடவுள்கிட்ட என்னத்த சொல்றாரோ முடிஞ்சு போச்சுக்காத. இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கை இருந்துச்சு அப்படின்னா வேண்டிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த தட்சணையை அதிகமாகணும் இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். அல்லது கோயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க தட்சணைய கூட்டிக்கிட்டே போகணும். சும்மா ஊர்ல உள்ள லோக்கல் கோயில் போறதா இருந்தா ஒரு 10 ரூபாய் செலவு, அதே ஒரு ஜில்லால உள்ள கோயிலுக்கு போறதா இருந்தா ஒரு 500 ரூபாய் செலவு, அதே இது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதா இருந்தா ஒரு 5000 ரூபாய் செலவு, நீங்க சாதாரண ஏழையா இருந்தா அதுக்கு ஒரு செலவு, நீங்க விஐபியா இருந்தா அதுக்கு ஒரு செலவு. இதுல எதுவுமே தேவையில்லை. உங்களை படைத்த இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒரு பைசா செலவு இல்ல. நீங்க அவனிடத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு அவன் செல்வந்தனா அல்லது அவன் ஒரு பிச்சைக்காரனா? அவன் செல்வந்தன், உலகத்துக்கே செல்வத்தை கொடுத்தவன், தங்கத்தை படைத்தவன், வெள்ளியை படைத்தவன், மாணிக்கங்கள் வைடூரியங்களை படைத்தவன், உலக செல்வத்துக்கு அதிபதி. அவன் நாடியவர்களை காலையிலே செல்வந்தனாக ஆக்குவான், அவன் நாடியவர்களை மாலையிலே ஏழையாக ஆக்குவான். இன்று அரசனாக இருந்தவனை நாளை கைதியாக ஆக்குவான், இன்று கைதியாக இருப்பவனை நாளை அரசனாக ஆக்கக்கூடியவன். அவனுக்கு போய் நீங்க எதுவும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவனுக்கு போய் நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. உனக்கு என்ன தேவையோ அவன்கிட்ட கேள். அப்படிப்பட்ட கடவுள் சிறந்தவனா? அல்லது நீங்கள் தட்சணை கொடுக்காமல் எந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்க்க முடியாதோ அந்த விக்கிரகங்கள் சிறந்தவையா? பதில் சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னதான் அடுத்து நான் கேள்வி சொல்லுவேன். யார் சிறந்தவன்? படைத்த கடவுள் சிறந்தவன் இல்லையா? அடுத்த கேள்வி கேட்கிறான் பாருங்க, குறிச்சுங்க எல்லாத்தையும். நம்பர் சொல்லிக்கிட்டே வருவோம். இப்ப சொன்னது 59வது அத்தியாயம், 59வது வசனம், 27-59வது வசனம். எல்லாம் குரான் கொடுப்பாங்க, போய் படிக்கணும் பாருங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 2. அம்மன் خلق السماوات والارض وانزل لكم من السماء ماء فانبتنا به حدائق ذات بهجه ما كان لكم ان تنبتوا شجرها ايله مع الله بل هم قوم يعدلون. இந்த இரண்டாவது கேள்விக்குள்ளார சின்ன சின்ன கேள்வி நிறைய இருக்கு. என்ன கேள்வி கேட்கிறான் கவுனிய? நான் பேசுற தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்குதா தமிழ்? அவன் கேட்கிறான், மக்களே வானத்தை படைச்சது யாரு சொல்லுங்க? கடவுள் படைச்சான் இல்லையா? பூமியை படைச்சது யாரு? கடவுள் படைச்சான். இந்த வானத்திலிருந்து நமக்கு தண்ணீரை இறக்குறது யாரு? மேகத்தின் வழி யாரு? அந்த கடவுள். அந்த தண்ணீரிலிருந்து நமக்கு தேவையான தோட்டம் துறவுகள், நமக்கு தேவையான செடி கொடிகள், நம்முடைய கால்நடைகள் சாப்பிடக்கூடிய அந்த புற்பூண்டுகள், நாம் சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள், இவற்றையெல்லாம் ஒருவன் உற்பத்தி செய்கிறான் அல்லவா? அவன் யாரு சொல்லுங்கம்மா? சொல்லுங்க. கடவுள். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? அந்த கடவுள் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நீங்களாக ஒன்றை செய்து கொண்டு நீங்களாக ஒரு சிலையையோ ஒரு உருவத்தையோ ஒரு படைத்தையோ வைத்துக் கொண்டு அது உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள்? இவற்றையெல்லாம் படைத்தவனை நீங்கள் வணங்கப் போகிறீர்களா? இவற்றையெல்லாம் படைத்தவன் என்று யார் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களோ அவனை நீங்கள் வணங்கப் போகிறீர்களா? அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தப் போகிறீர்களா? அல்லது நீங்களா ஒரு 5 cm சைஸிலிருந்து 50 cm சைஸ் வரைக்கும் உயரம், ஏற்றத்தாழ்வு, தங்கம், வெள்ளி, இரும்பு, மண்ணு, கலவன் சொல்லி நீங்களா உன்னை உற்பத்தி செய்து கொள்கிறீர்களே அதை வணங்கப் போகிறீர்களா? கேட்கிற கேள்வியை புரியணுங்க. என்னங்க நான் சொல்றது புரியுதா? அவன் என்ன கேக்குறான், வானத்தை படைச்சது யாருன்னா கடவுள்னு சொல்ற, பூமியை படைச்சது யாருனா கடவுள்னு சொல்ற, மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்குறது யாருன்னு கேட்டா கடவுள்னு சொல்ற, தாவரங்களை முளைக்க வைப்பது யாருன்னு கேட்டால் கடவுள் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும் போது அந்த கடவுளை விட்டுட்டு நீ ஏன் இன்னொருத்தர வணங்குற? கேள்வி நியாயமா தப்பா? அம்மாவும் அப்பாவும் சோறு போட்டு வளர்க்கும் போது அம்மாவையும் அப்பாவையும் நடுத்தரவுல விட்டுப்ட்டு அவன் பாட்டுக்கும் வேற மாதிரி போனா அவனை என்ன சொல்லுவீங்க? நன்றி உள்ள பிள்ளைன்னு சொல்லுவீங்களா, நன்றி கேட்ட பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? ஏங்க, பெத்தாங்க, வளர்த்தாங்க, படிப்பு கொடுத்தாங்க, அறிவை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அவங்களும் நடுத்தரவுல விட்டான், விட்டுப்ட்டு அவன் பாட்டுக்கும் அவன் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை என்ன சொல்லுவீங்க? நன்றி கேட்டவன். இறைவன் என்ன கேட்கிறான்? பல்ஹும் கௌமு யஅதிலூன், நீங்கள் என்னை கேட்கிற கேள்வி பாருங்க. என்னை, என்னை என்றால் யார்? அந்த படைத்தவனை எப்படி இந்த உருவங்களுக்கு உயிரற்ற பார்வையற்ற உணர்வற்ற இந்த உருவங்களுக்கு என்னை எப்படி சமமாக்குகிறீர்கள்? எனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த போட்டோக்களையோ இந்த சிலைகளையோ நீங்கள் எப்படி வணங்குகிறீர்கள்? அல்லது இதை வணங்கிவிட்டு என்னை வணங்கினீர்கள் என்று எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? இங்க பாருங்க, கேட்கிற கேள்விகளா அல்லாஹ் கடவுள் இறைவன் சொல்லுங்க, ஆண்டவன் சொல்லுங்க. ஆனா நீங்க அந்த ஆண்டவனை விட்டுவிட்டு நீங்களா ஒரு போட்டோக்களை ரெடி பண்ணி ஒரு சிலைகளை ரெடி பண்ணி அதுக்கு வணக்க வழிபாடு செஞ்சுட்டு கடைசியில என்ன போய் அதுக்கு சமமாக்கி வச்சிருக்கீங்களே? என்ன போய் அதுக்கு சமமாக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய பூஜை வணக்க வழிபாடு அதுக்கு செஞ்சுட்டு நான் கடவுளை வணங்கிட்டேன்னு சொல்றீங்களே, என்ன அநியாயம் இது? உயிரோட அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு போய் 10 ரூபா காசு கொடுக்கல சம்பாதிச்சுவேன், கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். உயிரோட அம்மா இருக்கிறாங்க, பெத்து தாளாட்டி, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க தாளாட்டி தொட்டி ஆட்டினு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வளர்த்து பால் கொடுத்து அத்தனுடைய அம்மா இருக்காப்ல, அந்த அம்மாவுக்கு 10 ரூபா காசு கொடுக்கல, ஆனா அம்மா மேல எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். அம்மாவை போட்டோ எடுத்து ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்க அம்மா அப்படிங்கிறான். எப்படி எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த போட்டோவையே பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கான் சுத்தி சுத்தி. என்ன கேப்பீங்க நீங்க? உங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க, அவங்கள போய் 4 வார்த்தை கேட்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, அவங்கள போய் பார்க்க மாட்டேங்கிற, என்னடா இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அம்மா அம்மானு உட்கார்ந்து இருக்கிறீ, இந்த போட்டோ எப்படி அம்மாவாவும் கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உயிரோடு இருக்கக்கூடிய அம்மாவுக்கு எப்படி போட்டோ வச்சு அந்த போட்டோவை விட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிறீ கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என் கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவாளிகளே, சிந்தனையாளர்களே, சிந்தித்து பாருங்கள், கடவுள் என்ன செத்தாவிட்டான் அவனுக்கு நாம் போட்டோ வைப்பதற்கு? சொல்லுங்க போல. கடவுள் என்ன செத்து விட்டானா அவனுக்கு ஒரு போட்டோவை ஏற்படுத்தி அந்த போட்டோட்ட போய் நம்ம பேசுறதுக்கு? நினைச்சு சிந்திச்சு பாத்தீங்களா? அவ கேக்குறா, பல்ஹும் கௌமு யாதிலும், என்ன நியாயம் இது? என்ன போய் படைச்ச பேராற்றலுடைய என்ன போய் சக்தியே இல்லாத உருவங்களுக்கு, உயிரே இல்லாத உருவங்களுக்கு எப்படி சமமாக்கினீர்கள்? புரியுதா? கேள்வி நம்பர் 2, நீங்க சொல்லுங்க, நியாயமா அநியாயமா இது? ஏமா, நியாயமா அநியாயமா? அவன் கேட்கிறான், இலாஹும் அல்லாஹ் சொல்லுப்பா, நீனு நானும் இந்த கடவுள் இந்த சிலைகள் சமமாகுமா, எனக்கு இந்த சிலைகள் சமமாகுமான்னு கேட்கிறான். என்ன சொல்லுவீங்க? சமமாகாது. 3வது கேள்வி, அம்மன் ஜஅலல் அர்த கராரா وجعل خلالها انهارا وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا ايلاهم مع الله بل اكثرهم لا يعلمون. 3 நம்பர் கேள்வி என்ன கேட்கிறான்? இந்த பூமி இருக்குல்லங்க, இந்த பூமி தட்டையா இருக்கா பந்து மாதிரி உருண்டா இருக்கா? பந்து மாதிரி உருண்டையா இருக்கு. அப்ப உருண்டையான ஒரு பூமியில, உருண்டையான ஒரு உரு ஒரு பொருள்ல நம்ம ஏறி வசிக்க முடியுமா சொல்லுங்க? உருண்டையான ஒரு பொருள்ல ஏறி வசிக்க முடியுமா? நீங்க சர்க்கஸ்ல பார்த்திருப்பீங்க, பந்து மேல புலி நடக்கும், ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க, கொஞ்ச தூரத்துக்கு நடக்கும், அப்புறம் புசுக்குன்னு அந்த பக்கம் போய் உழுந்துரும். உருண்டையான ஒன்றிலே வசிக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியை நீ வசிப்பதற்குரிய இடமாக ஆக்கியவன் யார்? இந்த பூமியை நீ வசிப்பதற்கு தகுதியான இடமாக ஆக்கியவன் யார்? அம்மன் ஜஅல் அர்த கராரா. கேள்வி நம்பர் மூணுல பார்ட் நம்பர் ஒன்னு, கேள்வி நம்பர் மூணுல பார்ட் நம்பர் டூ, وَجَعَلَ خِلَالَهَا أَنْهَارًا. அந்த பூமிக்கு இடையிலே நதிகளை உங்களுக்கு ஓடச் செய்தவன் யார்? அம்மா நீங்க எல்லாம் விவசாயி தானே, ஒரு வாய்க்கால் இருந்து உங்க விவசாய நிலத்துக்கு பாத்தி கட்டி தண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சும்மா ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழத்துக்கு சின்ன பாத்தி கட்டி தண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கண்ணு கெட்டாத தூரம் வரை நீளத்திலும் ஆழத்திலும் அகலத்திலும் நதிகளை ஓடச் செய்தானே, அது மனிதனால் முடியுமா? வேறு சக்தியால் முடியுமா? உலகத்தில் எங்கேயாவது அரசாங்கம் இருக்குதாங்க நதிகளை உண்டாக்கிய அரசாங்கம் சொல்லிட்டு? நதிகளை உருவாக்கியவன் யார்? கங்கையாக இருக்கட்டும், யமுனாவாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், பாலாறாக இருக்கட்டும், எந்த ஆறாக இருக்கட்டும், எந்த நாட்டில் உள்ள எந்த ஆறாக இருக்கட்டும். அல்லது நீங்க இப்படி சொல்லுங்க, இல்லங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆறெல்லாம் இங்க உள்ள எங்களுடைய நாங்க நம்புற கடவுள் உருவாக்குனுச்சு, அரபு நாட்டில் உள்ள கடவுள ஆறுகள் எல்லாம் அரபு நாட்டில் உள்ள கடவுள். யாராவது சொல்லுவாங்களா? அப்படி யாராவது எந்த அறிவாளியாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேட்கிறான், நதிகளை உதித்தோட செய்தவன் யார்? வஜஅல கிலாலஹா அன்ஹாரா. கேள்வி நம்பர் த்ரீ, பார்ட் நம்பர் த்ரீ, வஜஅல லஹா ரவாசிய. அந்த பூமியிலே பூமி ஆடாமல் பூமி சரிந்து விடாமல் இருப்பதற்கு, அந்த பூமியை ஸ்தரப்படுத்தி வைப்பதற்காக பெரிய மலைகளை அந்த பூமியிலே ஏற்படுத்தியவன் யார்? பெரிய மலைகளை அந்த பூமியிலே உருவாக்கியவன் யார்? கேள்வி நம்பர் த்ரீ, பார்ட் நம்பர் போர், وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا. இரண்டு கடல்கள் சந்திக்கின்ற இடத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? இரண்டு கவனிங்கமா, கவனிங்க கவனிங்க, இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ரெண்டு கடலுடைய தண்ணீரும் ஒன்று இன்னொன்றோட கலந்து விடாம அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு தடுப்பு இருக்கு. நீங்க கன்னியாகுமரி போயிருக்கிறீங்களா? முக்கடல் சந்திப்பு, அரபிய வளைகுடா, அப்புறமா வங்காள வளைகுடா, அப்புறம் இந்து மகா சமுத்திரம், மூணு அப்படியே ஒன்னா சேரும், சேர்ந்து ஒன்னா தான் நிற்கும். அந்த இந்து மகா சமுத்திரத்தினுடைய கடலுடைய கடல் தனியா நிற்கும், வங்காள விரிகுடாவுடைய அப்படியே தனியா நிற்கும், அரபிய வளைகுடாவுடைய தண்ணி கலர் அப்படியே தனியா நிற்கும், மூணு ஒன்னா நிற்கும், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துக்காது. அடுத்து பாருங்க, கேள்வி நம்பர் த்ரீல பார்ட் நம்பர் த்ரீ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இன்னொன்னு, இப்ப நமக்கு அந்த பக்கம் என்னமா இருக்கு? இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கு சொல்லுங்கப்பா? யாராவது கடல் இல்லையா? இப்படி கிழக்க போய்கிட்டே இருந்தா என்ன வந்துடும்? வங்காள விரிகுடா கடல் வந்துடும் இல்லையா? இப்படி மேற்க போய்கிட்டே இருந்தோம் என்ன வந்துடும்? அரபிய கடல் வந்துடும். அல்லா நாடுனா இந்த ரெண்டு கடலையும் ஒன்னா சேர்க்கறது அவனுக்கு கஷ்டமா? சொல்லுங்க. அந்த கடலை கொஞ்சம் அளவை கூட்டி இந்த கடலை கொஞ்சம் அளவை கூட்டி ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்குங்கன்னா என்னங்க இருக்கும்? இந்த இரண்டையும் பிரிக்கின்ற தடையை வைத்திருக்கிறான் பாருங்கள் இல்லையா. அந்த கடல் அப்படியே அதனுடைய இடத்துல நின்றுகிட்டே இருக்கு, இந்த கடல் அதனுடைய இடத்துல நின்றுகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு கடலையும் சேர விடாமல் இந்த இரண்டுக்கும் இடையிலே தலையை ஏற்படுத்தி அந்த கடல்களை பிரித்தவன் யார்? புரியுதா இல்லையா? அப்ப கேள்வி நம்பர் மூணுல கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன? ஒன்று, இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் குலுங்காமல் நீங்கள் வசிப்பதற்கு ஏற்ப ஒரு பூமியாக ஆக்கி கொடுத்தவன் யார்? இரண்டாவது, இந்த பூமிகளுக்கு இந்த பூமிக்கு இடையிலே நதிகளை உங்களுக்கு ஓடச் செய்து உங்களுக்கு நீர் புகட்டக்கூடியவன் யார்? மூன்றாவது, இந்த பூமியிலே மலைகளை ஏற்படுத்தியவன் யார்? நான்காவது, இரண்டு கடல்களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து விடாமல் இரண்டையும் பிரித்தே வைத்திருப்பவன் யார்? கேட்கிறான் அல்லாஹு தஆலா, அஇலாஹும் அல்லாஹ், சொல்லுப்பா, இதெல்லாம் செய்த இறைவனாகிய என்னோடா எனக்கு சமமாகவா நீ ஒரு சிலையை உருவாக்க பார்க்கிறாய்? இவற்றையெல்லாம் செய்த எனக்கு சமமாகவா நீ ஒரு விக்கிரகத்தை, ஒரு சாமியாரை, ஒரு பூசாரியை, ஒரு துறவியை நீ உண்டாக்க பார்க்கிறாய்? கேட்கிறான், பல் அக்தருகும் லா யஅலமூன், நீங்கள் ஏன் சிந்திப்பதில்லை, நீங்கள் ஏன் அறிய முயற்சிப்பதில்லை? அடுத்து பாருங்க கேள்வி நம்பர் 4, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. இதான் ஆரம்பத்தில் சொன்னது, நீ கஷ்டத்திலே இருக்கும் போது கடவுளே ஆண்டவனே என்று அழைக்கும் போது உன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தவன் யார்? உன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தவன் யார்? கேள்வி நம்பர் 4ல நம்பர் 1, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீ உன்னுடைய உதாரணத்துக்கு கணவனுக்கு கூட தெரியாம நீங்க அல்லாஹ்ட்ட பேசலாம், மனைவிக்கு கூட தெரியாம அல்லாஹ்ட்ட பேச, பக்கத்தில் உள்ளவருக்கு தெரியாம நீங்க அல்லாஹ்ட்ட இறைவன்ட்ட பேசலாம், மனசிலேயே உங்களுடைய மனசிலேயே இறைவா வா, நாம் கூட அசைய தேவையில்லை. இந்த உள்ளத்தின் கோரிக்கையை, எதை உள்ளத்தின் கோரிக்கையை உணர்ந்தவன் யார்? கேட்கலாம் பாருங்க கேள்வி, உன்னுடைய உள்ளத்தின் ஓசையை புரிந்தவன் யார்? அதற்கு பதில் கொடுத்தவன் யார்? ஏன் சிந்திப்பதில்லை? அடுத்து கேட்கிறான், மனுஷனே உன்னுடைய கஷ்டங்களை போக்கியவன் யார்? கடவுள் என் துன்பத்தை போக்கிட்டார்னு சொல்றீங்களா, அல்லது வேற ஏதாவது ஒரு சிலையினுடைய பேரை சொல்லி சொல்றீங்களா? சொல்ல முடியாது. ஏன், ஒரு மனுஷன் 100 சிலையை கும்பிடுறான், எந்த சிலையை பேரை சொல்லி இந்த சிலை என்னுடைய கஷ்டத்தை நீக்கினுச்சுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றான் அவன், கடவுள் என் கஷ்டத்தை போக்கிட்டாருங்கிறான். அவன் கேட்கிறான், அந்த படைத்த கடவுள், கஷ்டத்தை போக்கியது கடவுள் என்று சொல்கிறாய், ஆனால் நன்றியை ஒரு சிலைக்கு எப்படி செய்கிறாய்? கஷ்டத்தை போக்கியவன் ஆண்டவன் என்று சொல்கிறாய், உன் துன்பத்தை நீக்கியவன் மேலுள்ள இறைவன் என்று சொல்கிறாய், ஆனால் நன்றியை போய் ஒரு போட்டோவுக்கோ ஒரு சிலைக்கோ போட்டுட்டு போற இல்லையாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதுக்கு, நடந்ததுக்கு பின்னாடி எங்க போய் தேங்காய் உடைக்கிறீங்க? ஏன்பா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சரி அல்லாஹ்னு கூட நீங்க சொல்ற, உதாரணத்துக்கு தமிழ்லயே சொல்ல போறீங்க, கடவுளே இறைவனே என் காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த உனக்கே எல்லா புகழும், என்ன செலவாக போகுது சொல்லுங்க. நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் படைத்த இறைவனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறீர்களா, அவனுக்கு காணிக்கை கொடுக்க நினைக்கிறீர்களா? அவனுக்கு தேவையில்லை, ஏழைகளுக்கு கொடுங்க. யாருக்கு? ஏழைகளுக்கு. உங்கள் தாய் தந்தைகளுக்கு கொடுங்கள், உங்களுடன் உடன் பிறந்த உறவுகளுக்கு கொடுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள். ஏழைகளின் புன் சிரிப்பிலே அல்லாஹ்வை பாருங்கள். அல்லாஹ் என்னைக்குமே காசு கேட்கல, எந்த பிச்சையும் அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கல, ஆனா ஒரு பிச்சையும் அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு கடன் கொடுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எதை தெரியுமா சொல்றான், அல்லாஹு தஆலா என்னைக்குமே அவன் நம்மகிட்ட எதையுமே கேட்கறது இல்லை. அவன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எதுக்கு அவன் கேட்கணும்? அவன் கஜானா காலியா போச்சு அவனுக்கு. ஆனா அவன் சொல்றான், எனக்கு கடன் கொடுங்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான் சொல்லுங்க, அவன் எனக்கு கடன் கொடுங்கிறான். எது தெரியுமா சொல்றான், ஏழைகளுக்கு நீங்கள் செய்கின்ற தர்மம் படைத்த இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற கடன் என்று சொல்லுகிறான். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் நீங்கள் படைத்த இறைவனுக்கு கொடுக்கின்ற கடன் என்று சொல்கிறார். யாருக்கு கடன் கொடுத்தாலும் வருமா வராதோ, படைத்த இறைவனுக்கு கடன் கொடுத்தால் அவன் கண்டிப்பாக பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். எனக்கு கடன் கொடு, பன்மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். ஏழைகளை இன்று நாம் கைவிட்டதால் இந்த வறட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வறட்சி இது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன், ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அநீதங்கள் பரவிவிட்டன, அக்கிரமங்கள் பரவிவிட்டன. எனவே இப்படி இறைவன் சோதிப்பான். நீங்கள் ஏழைகளை சிரிக்க வையுங்கள், அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள், நாம் சம்பாதித்ததிலிருந்து அவர்களை வாழ வையுங்கள். அப்போது இறைவனுடைய அருள் மழை நமக்கு பொழியும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, படைத்த இறைவன் சொல்லக்கூடிய நீதி அன்பானவர்களே. அடுத்து போவோமா? அல்லாஹ் கேட்கிறான் அடுத்து, வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்தி. மனுஷனே, உங்க அப்பாலிருந்து உன்னை, அடுத்து உன்னிலிருந்து உனது மகனை இப்படியாக படைக்கக்கூடியவன் யார்? யாரு? எதையாவது சொல்லுங்களேன், ஒரு போட்டோவை சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க இந்த போட்டோவை சொன்னா அவர் சண்டைக்கு வருவார் இல்லையா? நீங்க இந்த சிலையினுடைய பேரை சொன்னா அவர் என்ன செய்வாரு? இன்னொரு சிலையினுடைய பேர் உள்ளவர் சண்டைக்கு வருவார். என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்லுவீங்க? கடவுள்னு தான் சொல்லணும், ஆண்டவன் தான் சொல்லணும். ஏன்னா மொழியை வேணா மாத்திக்கங்க. காட்னு சொல்லுங்க, அல்லான்னு சொல்லுங்க, ஹுதான்னு சொல்லுங்க, பகவான்னு சொல்லுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிலையினுடைய பேரை சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லுங்க பாக்கலாம். கேக்குறான், இப்பா என்னப்பா நியாயம் இது? உன்னை படைச்சு இந்த பூமியில வாழ வைக்கிறது கடவுள்னு சொல்ற, ஆனா கடைசியில அயிலாகும் அல்லாஹ் அந்த கடவுளை போய் ஒரு சிலைக்கு சமமாக்கி வச்சிருக்கியப்பா நீ. அடுத்து கேக்குறான், களியிலம்மா சதக்குருண். நீங்க ஏன் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறது இல்ல? நீங்க ஏன் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறது இல்ல? சிந்திப்போமா வீட்டுக்கு போய். சரி, அடுத்து முடிச்சிடறேன், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடறேன். அம்மை யஹ்தீகும் ஃபீ ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ وَمَنْ يُرْسِلُ الرِّيَاحَ بُشْرًا بَيْنَ يَدَيْ رَحْمَتِهِ أَيْلَٰهُ مَعَ اللَّهِ تَعَالَى اللَّهُ عَمَّا يُشْرِكُونَ. கேட்கிறான், நீங்கள் கடலிலோ கரையிலோ இருள்களிலே செல்லும் போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் யார்? நீங்க பார்த்திருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் போகும்போது நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் போவாங்க. அதே போல மலைகள் அந்த திசைகளுடைய அறிவிப்பதற்கு நட்சத்திரங்களும் மலைகளும் தான் அடையாளம். அதை வச்சுதான் கணக்கு பண்ணி இந்த நட்சத்திரம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த திசை இப்போது இந்த திசை இந்த பக்கம் இந்த திசையில நம்ம போகணும் அப்படிங்கறத புரிஞ்சு போவாங்க. அதே போல இன்றைக்கு வந்து நீங்க விமானங்கள்லாம் போகுதுல, விமானத்துல போயிருக்கிறீங்களா, கப்பல்ல போயிருக்கிறீங்களா? இப்ப நமக்கு வந்து அந்த சிந்தனை இருக்கிறது இல்லை. என்னன்னு சொன்னா, நம்ம மெட்ராஸ் போகணும் அப்படின்னு ஏறி உட்காந்தோன்னா ஒருத்தர் கேட்கிறோம், மெட்ராஸ் எப்படிங்க போறது? இப்படி நேரா போங்க, இப்படி கிடாடு போயிட்டு அமுருகா திரும்பிட்டு இப்படி போனீங்கன்னா நேரா ஹைவே வந்துடும், அங்க மெட்ராஸ் சென்னைன்னு போர்டு போட்டுக்கும் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிடுறோம். புரியுதா? நமக்கு ஒண்ணு இப்ப பிரச்சனை இல்லை. அதுவும் இந்த நவீன டெக்னாலஜி காலத்துல இப்படி கையில செல்போன் எடுத்து ஒரு GPRS போட்டு மெட்ராஸ் அப்படின்னு போட்டு விட்டு தட்டினோம்னா, நீ ரைட்ல போ, லெப்ட்ல போ, அப்படி போ, இப்படி போ, இப்படி திரும்பு, அப்படி திரும்பன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த விமானத்துல போறாங்கல்ல இங்க இருந்து, அவங்களுக்கு யாருங்க வழி சொல்லித்தரா? இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து, மெட்ராஸ் என்ன விமான நிலையம், மீனம்பாக்கம் விமான நிலையம், சென்னை திரிசூர் விமான நிலையத்திலிருந்து பிளைட் பறக்குதுங்க. பறந்த உடனே சிங்கப்பூருக்கு போறது, சிங்கப்பூர் போகுது மலேசியா போறது, மலேசியா போறது துப்பாக்கி போறது, துப்பாக்கி போகுது குவைத் போறது, குவைத்து போகுது அமெரிக்கா போறது, அமெரிக்கா போகுது லண்டன் போகுது, லண்டன் போகுது. எப்படிங்க கன்ஃபியூஸ் இல்லாம போகுது? சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நீங்க சொல்லுவீங்க எல்லாம் புரோகிராமிங் சொல்லுவீங்க, அந்த புரோகிராமிங் எப்படி பண்றாங்க தெரியுமா? இல்ல ஒரு விமானி ஓடிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவருக்கு, நம்ம ரைட்ல போகணுமா லெப்ட்ல போகணுமான்னு சொல்லிட்டு. அப்ப எங்கேயாவது நிறுத்திட்டு யார்ட்டையாவது இறங்கி கேட்க முடியுமா? என்ன கீழே போன் பண்ணி, எப்ப நான் மேல பறந்துட்டு இருக்கிறேன், இப்ப நான் ரைட்ல திரும்பணுமா லெப்ட்ல திரும்பணுமா நேரா போகணுமான்னு கேட்க முடியுமா யார்ட்டையாவது? முடியுமா? சரி, அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். எதன் அடிப்படையில அந்த விமானிக்கு திசை காட்டும் கருவி ஏற்பாடு செய்து அந்த திசையில் அவனுடைய விமானத்தை ஓட்டுவதற்கு அவனுக்கு அந்த டெக்னாலஜி உருவாக்கப்பட்டுச்சு என்றால், இறைவன் வானத்தில் படைத்திருக்கிறான் அல்லவா நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு படங்களை கொண்டுதான் அந்த விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த பார்ப்பா, நீ போயிட்டு இருக்கிற திசை இந்த நட்சத்திரத்தினுடைய திசை, இந்த திசையில நீ போய்கிட்டே இருந்தினா அந்த திசையும் காட்டு கருவியும் அந்த நட்சத்திரத்துடைய கோணம் நேரா வச்சு போய்கிட்டே இரு, கரெக்டா போய் நீ சிங்கப்பூர்ல இறங்கிடுவ. நீ அமெரிக்கா போணுமா, இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணு. இதன் அடிப்படையில் தான் இந்த டெக்னாலஜி இருக்கு. உலகத்தில் மனிதன் என்ன செஞ்சாலும் சரி, இறைவன் படைத்த படைப்பை முன் உதாரணமாக ஆக்காமல் மனிதனால் எதையும் செய்ய முடியாது. சொல்வார்கள் அல்லவா, பறவையை பார்த்தான் விமானத்தை உண்டாக்கினான். புரிஞ்சுங்களா இல்லையா? எதையும் இறைவனுடைய படைப்பின் முன் உதாரணம் இல்லாமல் மனிதனால் எதையும் உருவாக்க முடியாது. அந்த இறைவனோ எந்த முன் உதாரணமும் இல்லாமல் உருவாக்கக்கூடியவன். அவனுக்கு எந்த மாடலும் தேவையில்லை, அவன் உருவாக்கக்கூடியவன், அவன் தான் உண்மையான படைப்பாளன். நமக்கெல்லாம் ஒரு மாடல் இருந்தாதான் செய்ய முடியும். அடுத்து அவன் கேட்கிறான், உங்களுக்கு குளிர்ந்த காற்றை, மழை வருவதற்கு முன்னால் அந்த குளிர்ந்த காற்றை அனுப்பக்கூடியவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கிற என்னுடைய போட்டோ தான் காற்று அனுப்புதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? நீங்க வணங்குற சிலையை எங்க வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க? பூட்டி வச்சிருக்கீங்களா, திறந்து வச்சிருக்கீங்களா, அதை சொல்லுங்க. பூட்டி வச்சு இன்னைக்கு பேப்பர்ல 25 கோடி ரூபாய் லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டானோ, இன்னைக்கு பேப்பர் கணக்குப்படி அந்த லிங்கத்துடைய மதிப்பு எவ்வளவு? பூட்டி இருந்துச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு, செக்யூரிட்டி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, 25 கோடி ரூபாய் லிங்கம் காணா போயிருச்சு, கடைசியில் பிடிச்சிட்டாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க பூட்டி வச்சிருக்கீங்களா, திறந்து வச்சிருக்கீங்களா? பூட்டி வச்சிருக்கோம். பூட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஆகாயத்தில் காற்று அனுப்புதுன்னு சொன்னா என்னம்மா நியாயம்? யாராவது சொல்லுவாங்களாமா? யாருன்னு சொல்லுவீங்க நீங்க? காற்றை யார் அனுப்புறது சொல்லுங்கம்மா? இறைவன், அந்த கடவுள், அந்த ஆண்டவன் கேக்குறா. அந்த அவ்வளவு பெரிய காற்று அனுப்புறதுனா சும்மாவாமா? இங்க பாருங்க, இங்க வந்து இத்தனை பேருக்கு காத்து வேணும். எத்தனை ஃபேன் ஓடுது? 1, 2, 3, 4, 5, 6, 10, அங்க 11, 12, 20, இந்த பக்கம் 21 ஃபேனை போட்டதா இத்தனை பேருக்கு காத்து வருது? அதுவும் வருதா? உருப்படியா? வரமாட்டேங்குது. அவன் அடிக்கிறான் பாருங்க ஒரு காத்து, சுபஹானல்லாஹ். அதை எப்படி வேணாலும் அவன் ரைஸ் பண்ணுவான் இல்லையா? மனிதனையே தூக்கிட்டு போற மாதிரி, மரத்தையே பொழந்து தூக்கி எறிகிற மாதிரி, கப்பலையே கவுக்குற மாதிரி கூட அவனால ரைஸ் பண்ண முடியும். அவன் அப்படி செய்யறது இல்ல. சில நேரத்துல சோதனைக்கு கொஞ்சம் செஞ்சு காட்டுறான், புரிஞ்சுக்கடா என் ஆற்றலங்கிறதுக்காக கேட்கிறான். மழை வருவதற்கு முன்னால் குளிர்ந்த நீரை அனுப்பக்கூடியவன் யார் சொல்லுங்க? அந்த கடவுள்னு சொல்றீங்க. ஏன் அந்த கடவுளை போய் ஒரு போட்டோவுக்கு சமமாக்குறீங்க? அந்த போட்டோவுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த போட்டோவை கும்பிட்டுட்டு கடவுளை கும்பிட்டு நீங்க எப்படி போக முடியும் கேட்கிறான். அவன் கேட்கிறான், இலாஹுமா அல்லாஹ். அடுத்து கேட்கிறான், தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், நீங்கள் உருவாக்கி கொண்ட இந்த சிலைகளும் விக்கிரகங்களும் நானும் சமமாக முடியாது, நான் இவற்றை விட உயர்ந்தவன் இல்லையா? என்ன சொல்றான்? நான் இவற்றை விட உயர்ந்தவன். ஏன்? இந்த விக்கிரகங்கள் பழசாகலாம், திருடு போகலாம், காணாமல் போகலாம், இல்லாமல் போகலாம், அடுத்த 1000 ஆண்டுகள் ஆயிட்டா பூமியில அப்படியே புதஞ்சிடலாம் இல்லையா? இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நோண்டி நோண்டி எடுக்கிறாங்க. யார? யார? ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்கள் என்று வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட கடவுளாப்பா நானும் கேட்கிறான், என்னை எப்படி நீ சமமாக்க முடியும்? நானும் மேலே இருக்கிறேன், என்னை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் தீண்ட முடியாது, என்னை யாரும் பார்க்க முடியாது, எனக்கு அழிவு இல்லை, எனக்கு மரணம் இல்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம், எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு அசதியே இல்லை, நான் எப்படிப்பா அழிஞ்சு போவேன்? ஒரு சிலை அழியலாம், ஒரு விக்கிரகம் அழியலாம், ஒரு போட்டோ அழிந்து போகலாம். அழிந்து போகக்கூடிய ஒன்றை, உயிரற்ற ஒன்றை, உயிருள்ள நித்திய ஜீவனான கடவுளுக்கு சமமாக நீ எப்படி ஆக்க முடியும்? அடுத்து கேட்கிறான் மனுஷனே, முதல்ல இந்த உலகமே இல்லாமல் இருந்த போது இந்த உலகத்தை படைச்சானே யாருன்னு கேட்கிறான். சூரியன் இல்லை, சூரியனை படைத்தான். சந்திரன் இல்லை, சந்திரனை படைத்தான். வானமே இல்லை, வானத்தை படைத்தான். அவன் யார் கேட்கிற கேள்வி புரியுதாமா? என்னம்மா புரியுதா? கோமா இருக்கீங்களா இல்லையா? ஆமா, என்னம்மா கேள்வி புரியுதா? படைப்புகள் இல்லாத போது அந்த படைப்பை படைத்தவன் யார்? யாருமா? கடவுள். சரியா? நம்பர் 1. அடுத்து கேக்குறான், உமை எருசுக்கு மின சமாய் வளர்ந்து, வானத்திலிருந்து மழையை இறக்கி அதன் மூலமாக பூமியிலே தாவரங்களை உண்டாக்கி செடி கொடிகளை உண்டாக்கி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது யாருன்னு கேட்கிறான். சொல்லுங்க அல்லாஹ், அந்த இறைவன் அந்த ஆண்டவன். அடுத்து கேட்கிறான், படைப்பவன் உணவளிப்பவன் நான், எனக்கு சமமாக இன்னொரு தெய்வமா, எனக்கு இணையாக இன்னொரு தெய்வமா? குல்ஹாசு புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன். அல்லாஹ் கடைசியாக கேக்குறான், சரிப்பா மனுஷனே, நீ என்ன வேணாலும் பேசுற, நீ முதல்ல ஆதாரத்தை கொடுன்னு கேக்குறான். நீ ஆதாரத்தை ப்ரூஃப் எனக்கு கொடு, நீ ஒன்றை வணங்குகிறாய் என்றால் ஏன் நீ இதை வணங்குற, எனக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேக்குறான். எப்படிப்பட்ட இறைவன் பாருங்க, எப்படிப்பட்ட அறிவாளன் பாருங்க, நம்மை சிந்திக்க சொல்கிறான். நீ வணங்குறீல, எனக்கு முதல்ல ப்ரூஃப் கொடுத்துட்டு வணங்க. நான் வணங்க சொன்னா, என்னுடைய வேதங்கள் எதுவும் வணங்க சொல்லியிருக்குதா, என்னுடைய தூதர்கள் யாரும் வணங்க சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது இதை நீ வணங்குற அளவுக்கு இது உனக்கு ஏதாவது செஞ்சிருக்குதா சொல்லு. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன். அன்பானவர்கள், இப்படியாக அந்த கேள்வி இன்னும் நீண்டுகிட்டே போது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னு சொன்னேன். அதனால சுருக்கமா நான் இப்ப சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப அன்பானவர்களே, நான் சொன்ன விஷயங்களுடைய சுருக்கம் என்ன, இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கும் இஸ்லாமுக்கும் இடையில் உள்ள தூரத்தை குறைத்து, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் நீங்கள் சந்தேகத்திலோ குழப்பத்திலோ இருந்தீர்களே, அல்லாஹ் என்றால் யார் என்று உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு வேதத்திலிருந்து சொல்ல வைத்து, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு அன்பை ஏற்படுத்தி, உங்களை படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹுவின் பக்கம் வழிகாட்டுவதற்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் என்பதுதான் உங்களை நாங்கள் இங்கே அழைத்ததனுடைய நோக்கம். இதற்கு பிறகு நீங்கள் விருந்து சாப்பிட்டு போய் நீங்க அல்ஹம்துலில்லா உங்களுடைய சந்தோஷத்தில் நீங்க சிந்திங்க, உங்களுடைய அறிவுல நீங்க சிந்திங்க, அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய மனசுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கும் உங்களை படைத்த இறைவனுக்கும் உள்ளது. இதுல நாங்க யாரும் சம்பந்தப்பட மாட்டோம். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம அந்த அல்லாஹு அந்த படைத்த கடவுளை நம்ம வணங்கினா கண்டிப்பா நாளைக்கு மறுமையில நமக்கு சொர்க்கம் இருக்கு. மறுமையில அந்த அல்லாஹ்வுடைய அழகிய முகத்தை பார்க்கலாம் சொர்க்கத்துல. நம்மளை படைத்த அந்த கடவுள் எவ்வளவு அழகானவன் என்பதை அந்த சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகுதான் நம்ம பார்க்க முடியும். எனவே அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், அதே சொர்க்கத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்தது போன்று நானும் அழைத்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.